அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயானந்த் பேசுகிறேன். இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சோம்பேறி முதலாளியும் அப்பாவி கழுதையும், இதுதான் இன்னைக்கு கதையோட பேர். ஒரு ஊரில் ஒரு வண்ணான் இருந்தார். வண்ணான்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், சலவை தொழிலாளி டோபி. அவர் அந்த கழுதையை வந்து தன்னுடைய தொழிலுக்கு பயன்படுத்திட்டு இருந்தார். பகலெல்லாம் அந்த கழுதையை வேலை வாங்கக்கூடிய அந்த முதலாளி அந்த கழுதைக்கு சரியாக உணவு கொடுக்கறதில்ல. ஏன்னா அந்த வண்ணான் வந்து ஒரு சோம்பேறி. கழுதை வேலை பார்க்குற நேரத்தில் இவர் காட்டில் போய் கழுதைக்கு புல் பறிச்சிட்டு வந்து போடணும் இல்லையா, ஆனால் இவர் வந்து நல்லா படுத்து தூங்குவார். இந்த கழுதை சொல்லிச்சு, நீங்கள் எனக்கு சரியாக உணவு கொடுக்கறதில்ல, நான் எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கவும் அந்த கழுதையினுடைய பேச்சில் இருந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த வண்ணான் என்ன பண்ணார் அப்படின்னா, உனக்கு ஒரு ஏற்பாடு நான் கூடிய சீக்கிரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காலம் கடத்திக்கிட்டே வந்தார். ஒரு நாள் காட்டு வழியே நடந்து வந்துட்டு இருந்த அந்த வண்ணான் ஒரு புலி இறந்து போய் கிடக்கிறத பார்த்தாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அந்த புலியோட தோலை உரிச்சு எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து தன்னுடைய கழுதைக்கு அந்த புலியோட தோலை போர்த்தி விட்டு பார்த்தாரு. பார்த்தா அந்த கழுதை கிட்டத்தட்ட புலி மாதிரியே இருந்தது. புலித்தோல் போர்த்திய கழுதை நினைக்கவே வேடிக்கையாக இருக்கு இல்லையா. அந்த வண்ணான் சொன்னாரு, இப்போ நீ கிட்டத்தட்ட புலி மாதிரி இருக்க, புலி வேஷத்தில் இருக்க உங்ககிட்ட எல்லாரும் வர பயப்படுவாங்க, அதனால நீ இருட்டின பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய பயிர்களை மேய்ஞ்சிட்டு வந்துரு, உனக்கும் பசி அடங்கும் அப்படின்னு சொல்லவும் அந்த கழுதை சொல்லிச்சு, இது தப்பு இல்லையா, அடுத்தவங்க பண்ணுற விவசாய தோட்டத்தில் போய் நான் பயிர்களையெல்லாம் சாப்பிட்டா அந்த விவசாயிகளுக்கு நஷ்டம் வராதா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த வண்ணான் சொன்னார், உனக்கு பசி அடங்கணுமா இல்லையா, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லி அந்த கழுதையை அனுப்பிச்சிட்டாரு. அந்த கழுதையும் எஜமான் சொல்ல தட்ட முடியாமல் எஜமான் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தில் போய் மேய ஆரம்பித்தது. இப்படி வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு வந்து கழுதை படுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இப்படி ஓரிரு நாட்கள் போயிட்டே இருந்தது. விவசாயிகள் எல்லாம் கவனித்தாங்க, நம்மளுடைய தோட்டத்தை வந்து மேய்ஞ்சிருக்காங்க, ஏதோ ஒரு விலங்கு வந்து மேய்ஞ்சிருக்கு, இனிமேல் இரவு நேரத்தில் காவலுக்கு போனாதான் பயிர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் எல்லாம் ஒன்று கூடி இரவு நேரம் தங்களுடைய வயலுக்கு போய் காவல் காக்க போனாங்க. அப்போ அவங்க தூரத்திலிருந்து பார்க்கும்போது புலி ஒன்று தோட்டத்துக்குள்ளே நிற்கிறத பார்த்தாங்க. எல்லாருக்கும் பயம், யாருமே பக்கத்தில் போகலை. கழுதை நல்லா அது இஷ்டத்துக்கு மேய்ஞ்சிட்டு மறுபடி தன்னுடைய எஜமானன் வீட்டில் போய் படுத்துக்கிச்சு. இப்படி ஒரு நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் விவசாயிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த புலி நிற்கிறதுனால நம்ம தோட்டத்துக்குள்ளே போக முடியலை, அதனால் நம்ம பயிர்களை நாசம் பண்ணுற விலங்கு எதுன்னு நமக்கு தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த கழுதை உள்ள புலி வேஷத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்போ தூரத்தில் ஏதோ ஒரு பெண் கழுதை சத்தம் போட்டு கத்துச்சு. கழுதை எப்படி கத்தும் தெரியும் இல்லையா, அதனுடைய சத்தமே கர்ண கடூரமாக இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டதும் இந்த கழுதை தன்னை மறந்து பதிலுக்கு இதுவும் நல்லா கத்த ஆரம்பிச்சது. இதை பார்த்த விவசாயிகள், அடடா கழுதை மாதிரியில் தெரியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நெருங்கி வந்து பார்த்தாங்க. பார்த்தா தான் தெரிஞ்சது, இவ்வளவு நாள் தோட்டத்துக்குள்ளே நின்னது புலி கிடையாது, அது வந்து புலித்தோல் போர்த்திய கழுதை அப்படின்னு தெரிஞ்சுட்டு தங்கள் கையில் இருந்த தடியை கொண்டு அடி அடின்னு அடித்ததில் அந்த கழுதை அங்கேயே உளுந்து இறந்து போச்சு. இப்போ இந்த கழுதை செஞ்சது தவறா இல்லையா, கண்டிப்பாக தவறு தான். ஆனால் இந்த கழுதையை வந்து தவறாக வழி நடத்தியது யார், அந்த கழுதையினுடைய முதலாளியான வண்ணான். இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளை வழி நடத்தக்கூடியவங்க எவ்வளவு மரியாதைக்குரியவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் நம்மளுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் அல்லது முதலாளிகளாக இருந்தாலும், அவர்களுடைய வழிகாட்டுதலில் தவறு இருந்தால் நாம் வந்து அந்த செயலை செய்ய தேவையில்லை, இந்த செயல் தப்பாக தெரியுது இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னே சொல்லிடலாம். இன்றைக்கி குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய பல தின்பண்டங்கள் வீட்டில் தயார் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பெற்றோர்களே அந்த தின்பண்டங்களை உணவகங்களிலிருந்து வரவழைத்து சாப்பிட வைப்பதை நாம் பார்க்கிறோம். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் போன்ற ஃபாஸ்ட் ஃபுட்டோ அல்லது பீஸாவோ பர்கரோ எதுவாக வேணால் இருக்கலாம், இதை வந்து வீட்டில் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஹோட்டல்லேருந்து வாங்கி தரக்கூடிய ஒரு பெற்றோருக்கும், அந்த கழுதையை புல் போட முடியாது நீ போய் தோட்டத்தில் போய் மேய்ஞ்சிட்டு வா அப்படின்னு துரத்தி விட்ட வண்ணானுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்றைக்கு உணவகங்களில் செய்யப்படும் பல்வேறு உணவுகளில் சுவைக்காக பல்வேறு ஆபத்தான பொருட்கள் கலக்கப்படுகின்றன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதை இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்து சுலபமாக வீட்டிலே செய்ய முடியும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அதனால் இனிமேல் நீ கேட்குற இந்த உணவை என்னால் தயார் பண்ண முடியாது, இதை ஹோட்டல்லேருந்து வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்கள் பெற்றோர்கள் சொன்னால் நீங்கள் முடியாது, வீட்டிலே செஞ்சு கொடுங்க, யூடியூப்பில் பார்த்து செய்யுங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். சரி குழந்தைகளே, இந்த கதையும் தகவலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்களும் இது போன்ற கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற சேனலில் நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்குது. அதை எல்லாத்தையும் எப்படி கேட்குறது அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் பாட்பீன் PODBEAN அல்லது காஸ்ட் பாக்ஸ் CASTBOX இந்த இரண்டு ஆப்லேருந்து ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் செஞ்சு அதில் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ பண்ணால் அவங்களும் தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.